பிரிவு ஒன்று. நிறைவிலிருந்து குறைவுக்கு. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐசுவரியவான் தன் ஐசுவரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டக் கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 9:23-24. 1. சாலமோன். தாவீது சாலமோன் ஆட்சியில் இஸ்ரவேல் தேசம் ஒரு வல்லரசாயிற்று. சத்தியத்திற்கும் மீதிக்கும் சாதகமாக பெரிய மாற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் இஸ்ரவேலில் இருந்தன. ஏகோவாவின் நாமம் உயர்த்தப்பட்டது, அதற்கு மதிப்பும் உண்டாயிற்று. வாக்குத்தத்த தேசத்தில் இஸ்ரவேலர் நாட்டப்பட்டதன் நோக்கம் நிறைவேற இருந்தன. தடைகள் தகர்ந்தன. சத்தியத்தை நாடி வந்த அஞ்ஞான மார்க்கத்தார் மனநிறைவோடு திரும்பிச் சென்றனர். மனமாற்றங்கள் ஏற்பட்டன. பூமியில் தேவசபை வளர்ந்து பலத்தது. தாவீது தனது இறுதி நாட்களில் தன் ஆட்சியைத் துறந்து தன் மகன் சாலமோனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக அறிவித்தான். சாலமோனின் ஆரம்ப காலம் நம்பிக்கை தருவதாயிருந்தது. சத்தியத்திற்கு பாதுகாவலர்களாக இஸ்ரவேலை தேவன் நியமித்திருந்தார். அது நிறைவேற சாலமோன் பெலத்தின் மேல் பெலமடைய வேண்டும், மகிமையின் மேல் மகிமையடேண்டும். தேவகுணத்திற்கு ஒத்த குணத்தை அவன் பெற வேண்டும். குடிமக்கள் இதை பார்த்து தங்கள் பரிசுத்த கடமை களை நிறைவேற்ற ஊக்கம் பெற வேண்டும். இதுவே தேவனுடைய திட்டமாயிருந்தது. இஸ்ரவேலுக்காக தேவன் வைத்திருந்த திட்டம் பெரியது. இஸ்ரவேலை ஆள்பவர்களும் அதன் குடிமக்களும் தங்கள் முன் தேவன் வைத்துள்ள உன்னத தரத்தை அடைய இடைவிடாத விழிப்போடு முயன்றால்தான் தேவனுடைய நோக்கம் நிறைவேறும். இது தாவீதுக்கு தெரியும். மேலும் அவனுடைய மகன் சாலமோனுக்கு தேவன் தந்த பொறுப்பின் மூலம் சாலமோனை தேவன் கனப்படுத்தியிருந்தார். தேவன் தந்த அந்த பொறுப்பை சாலமோன் நிறைவேற்ற வேண்டுமானால் அவன் சிறந்த வீரனாகவும் ராஜதந்திரியாகவும் அரசனாகவும் இருந்தால் மட்டும் போதாது. மனோபலம் மிக்கவனாகவும் சிறந்த மனிதனாகவும் நீதியை போதிக்கிற போதகனாகவும் மெய்ப்பற்றுக்கு இலக்கணமாகவும் இருக்க வேண்டும். தாவீது அன்போடு தன் மகனிடம், நற்பண்புகளும் பெருந்தன்மையுமுள்ள மனிதனாக நீ திகழ வேண்டும். உன் குடிமக்கள் மேல் நீ அன்பும் இரக்கமும் காட்ட வேண்டும். உலக நாடுகளோடு நீ நடந்து கொள்ளும் முறைமையில் தேவனுடைய நாமத்தை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி பரிசுத்த அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். தாவீது பெற்ற சோதனைகளும் அதிசயங்களும் நற்குணங்களின் மேன்மையை அவனுக்கு போதித்திருந்தன. அதனால்தான் நீதிபரராய் மனுசரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரமில்லாமல் உதித்து மழைக்குப் பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்கப் பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல இருப்பார் என்று தன் இறுதி நாட்களில் சாலமோனிடம் தாவீது சொன்னான். சாமுவேல் 23:3-4. எவ்வளவு மேன்மையான வாய்ப்பு! தாவீது தன் தேவனால் தூண்டப்பட்டு கொடுத்த அறிவுரைகளுக்கு சாலமோன் செவிகொடுத்திருப்பானால் 72 சங்கீதம் சொன்னது போல அவன் ஆட்சி ஒரு நீதியின் ஆட்சியாக இருந்திருக்கும்.
தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாயத் தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரனுள்ளவரைக்கும் மிகுந்த சமாதானமிருக்கும். ஒரு சமுத்திரத் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். தர்சின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். ஷேபாவிலும் சோபாவிலுமுள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும்.
எந்நாளும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியனுள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக. அவரே அதிசயங்களைச் செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரமுண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.
சாலமோன் தன் வாலிபத்தில் தாவீதின் விருப்பப்படி பல வருடங்கள் செம்மையான வழியில் நடந்தான். தேவ கட்டளை கழுக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறவனாக வாழ்ந்தான். தன் ஆளுகையின் ஆரம்பத்தில் ஒரு நாள் அவன் கிபியோனுக்குச் சென்றான். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் இருந்தபோது மோசே எழுப்பின ஆசரிப்பு கூடாரம் அங்கு இருந்தது. தான் தேர்ந்தெடுத்த ஆலோ சகர்களையும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் நியாயாதிபதிகளையும் இஸ்ரவேல் எங்குமிருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களையும் அழைத்துச் சென்று தன் தேவனுக்கு பலிகளைச் செலுத்தி தேவ சேவைக்கு தன்னை முற்றிலும் ஒப்படைத்தார். 2 Nagamum 1:2.
இராஜாங்க பொறுப்புகளின் பாரம் எத்தகையது என்பது சாலமோனுக்கு ஓரளவு தெரிந்திருந்தது. பாரமான சுமைகளைச் சுமப்பவர்கள் தங்கள் பொறுப்புகளை ஏற்ற வகையில் நிறைவேற்ற வேண்டுமானால் ஞானத்தின் ஊற்றாகிய தேவனுடைய வழிநடத்தலை நாட வேண்டும் என்பததும் அவனுக்கு தெரிந்திருந்தது. அதனால் தேவன் தங்களை ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பதை நிச்சயித்துக் கொள்ள தன்னுடன் சேர்ந்து விருப்பத்தோடு வருமாறு தன்னுடைய ஆலோசகர்களையும் அவன் ஊக்குவித்தான்.
ஜபத்தில் அவன் உலக சம்பத்தை கேட்கவில்லை, தேவன் தந்துள்ள பணியை நிறைவேற்ற தேவையான ஞானம் கேட்டான், புத்தி கேட்டான். எளிதில் புரிந்து கொள்ளும் தன்மையும் பரந்த மனதும் பரிவுமிக்க ஆவியும் வேண்டுமென்று ஏங்கினான். அன்று ராத்திரியில் கர்த்தர் சாலமோனுக்கு ஒரு சொப்பனத்தில் தரிசனமாக்கி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். அந்த வாலிப அரசர் உடனே தேவனிடம் தனக்கு உதவி தேவைப்படுவதையும் அதைப் பெற தான் ஆசையாயிருப்பதையும் தெரிவித்தான். அவன் கேட்டதை இப்போது நாம் பார்ப்போம். என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேனிருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலேயாகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்தத விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐசுவரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாளப்பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐசுவரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களிலிருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். 3:5-14. 2 Nagamum 1:7-12. தாவீதோடு இருந்தது போல சாலமோனோடும் இருக்கப்போவதாக தேவன் வாக்கு பண்ணினார். தேவனுக்கு முன் அவன் செம்மையாக நடந்து தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்தால் அவன் சிங்காசனம் என்றும் நிலைத்திருக்கும். இஸ்ரவேலர் ஞானமும் விவேகமுமுள்ள ஜனங்கள் என்று போற்றப்படவும் பிரதேசங்களுக்கு அவர்கள் வழிகாட்டவும் ஏதுவானதாக அவன் ஆட்சி அமைந்திருக்கும்.
கீபியோனிலிருந்த அந்த பழமையான பலிபீடத்தின் முன்பாக நின்று சாலமோன் ஜெபித்த வார்த்தைகளில் அவனுடைய தாழ்மை வெளிப்படுகிறது.
தேவனை கனப்படுத்த அவனுக்கிருந்த தீரராத வாஞ்சையும் வெளிப்படுகிறது. தேவ உதவி இல்லாவிட்டால் தன் பொறுப்புகளை நிறைவேற்ற தன்னால் முடியாது என்பதையும் உதவியற்ற சிறு பிள்ளை போல் தான் இருப்பதையும் அவன் உணர்ந்திருந்தான். பகுத்தறியும் தன்மை தனக்கு இல்லாததையும் அவன் உணர்ந்திருந்தான். அதனால் தேவ ஞானத்தை நாட வேண்டியது மாபெரும் அவசியம் என்பதை உணர முடிந்தது. பிறரைவிட மேன்மையடைய வேண்டும் என்கிற சுயநல ஆசைக்காக தனக்கு ஞானம் வேண்டுமென்று அவன் நினைக்கவில்லை. தன் கடமைகளை நன்முறையில் நிறைவேற்ற ஆசைப்பட்டான். தன் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதாக தன் ஆட்சி அமைய தனக்கு எந்த வரம் தேவையென்று அவன் நினைத்தானோ அந்த வரத்தை தருமாறு தேவனிடம் கேட்டான். நானோவென்றால் போக்குவரவு அறியாதத சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்று சாலமோன் சொன்னதில்தான் அவனுடைய ஐசுவரியமும் ஞானமும் மேன்மையும் இருந்தது. இந்த நல்ல நிலை வேறு எப்போதும் அவனுக்கு இருந்ததில்லை.
முக்கிய பதவியில் இருப்போருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. சாலமோனின் ஜெபம் கற்பிக்கிற பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பதவி எவ்வளவுக்கு உயர்கிறதோ அவ்வளவுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கின்றன. அதன்பின் அவரால் சமுதாயத்தில் ஏற்படுகிற தாக்கமும் பெரியதாயிருக்கும். எனவே அவர் தேவனை சார்ந்திருக்க வேண்டியது அதிக அவசியம். சக மனிதர் முன் விழிப்போடு நடந்து கொள்ளும்படி தேவன் தன்னை அழைக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு அவன் தன் தேவனுக்கு முன் நிற்க வேண்டும். பதவியால் ஒருவர் குணம் பரிசுத்தமடைந்து விடாது. தேவனை கனப்படுத்தி தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக நாம் மேன்மையடையலாம். நாம் சேவிக்கும் தேவனிடம் பட்சபாதம் இல்லை. ஞானத்தோடு பகுத்தறியும் ஆவியை சாலமோனுக்கு அருளிய தேவன் அதே ஆசீர்வாதத்தை இன்றும் தம் பிள்ளைகளுக்கு அருள் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய்க் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கக் கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் வார்த்தை சொல்கிறது. யாக்கோபு 1:5. ஒரு தலைவன் தனக்கு செல்வமும் அதிகாரமும் புகழும் வேண்டுமென்று விரும்புவதைக் காட்டிலும் ஞானம் வேண்டுமென்று விரும்பினால் அதை அவன் நிச்சயம் பெற்றுக்கொள்வான். தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமல்ல, தேவ அங்கீகாரத்தோடு அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் போதகராம் இயேசுவிடம் கற்றுக்கொள்ள முடியும்.
தேவனிடமிருந்து பகுத்தறிவையும் திறமையையும் ஈவாகப் பெற்ற ஒருவன் தன்னை தேவனுக்கு தத்தம் செய்த நிலையிலேயே இருந்தால் உயர் பதவி தேடியோ ஆளுகையையும் அதிகாரத்தையும் நாடியோ ஓடமாட்டான். பொறுப்புகளை ஏற்று நிறைவேற்றுகிற ஆட்கள் தேவை. உண்மைத் தலைவன் ஆதிக்கம் செலுத்தாமல் நன்மை தீமை பகுத்தறியும் ஞான இருதயம் வேண்டி ஜபிப்பான். தலைவர்களின் பாதை எளிதானது அல்ல. இக்கட்டான சூழ்நிலை ஒவ்வொன்றிலும் தேவன் தங்களை ஜபிக்க அழைக்கிறாரென்று உணர வேண்டும். ஞானத்திற்கு ஆதாரமானவரிடம் ஆலோசனை கேட்பதை விட்டுவிடக்கூடாது. பெரிய வேலைக்காரராகிய தேவனிடமிருந்து பெலமும் வழிநடத்தலும் பெற்றுக்கொண்டால் தீமைக்கும் நன்மைக்கும் தவற்றுக்கும் சரியான தர்க்குமுள்ள வித்தியாசத்தை பகுத்தறிய முடியும். தவறான தூண்டல்களை எதிர்த்து உறுதியுடன் நிற்க முடியும். தேவன் அங்கீகரிப்பதையே அவர்களும் அங்கீகரிப்பார்கள். மேலும் தேவ காரியங்களில் தவறான நியதிகள் பரவினால் அதை எதிர்த்து கருத்தோடு போராடுகிறவர்களாய் இருப்பார்கள்.
ஐசுவரியம், கனம், நீண்ட ஆயுசு ஆகியவற்றை நாடாமல் ஞானத்தை நாடினான் சாலமோன். அவன் நாடினதை தேவன் அவனுக்கு அருளினார். அவன் விரும்பின் சமயோசித புத்தியும் பரந்த மனதும் கனிவான உள்ளமும் அருளப்பட்டன. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அவன் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலுமிருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. முதலாம் ராஜாக்கள் 4:29-31 நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு இஸ்ரவேலர் எல்லோரும் அவனுக்கு பயந்தார்கள். முதலாம் ராஜாக்கள் 3:28. முன்பு தாவீதிடம் மக்கள் தங்கள் இதயங்களை திருப்பியிருந்தது போலவே இப்போது சாலமோனுக்கு நேராகவும் தங்கள் இருதயங்களை திருப்பி சகல காரியங்களிலும் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். 2 Nehemiah 1:1.
தேவனிடம் சாலமோன் தன்னை அர்ப்பணித்திருங்காலங்களில் அவன் செம்மையும் உறுதியுமான கொள்கையுள்ளவனாயிருந்தான். தேவ கட்டளைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். அரசின் ஒவ்வொரு முக்கிய முயற்சியும் அவருடைய அறிவுரையின்படியே எடுக்கப்பட்டது. ராஜ்யத்தின் செயல்பாடுகளை அவன் புத்தியோடு நிர்வகித்தான். அவனிடம் செல்வமும் ஞானமும் இருந்தன. தன் ஆளுகையின் ஆரம்ப காலத்தில் அவன் அற்புதமான கட்டடங்களையும் பொதுநல வசதிகளையும் கட்டினான். ஆர்வமும் பக்தியும் நீதியும் பெருந்தன்மையும் அவன் வார்த்தையிலும் செய்கையிலும் வெளிப்பட்டன. இவற்றின் நிமித்தம் குடிமக்கள் அவன்மேல் பாசம் வைத்தார்கள். மற்ற தேசங்களின் ராஜாக்கள் அவனுக்கு பாராட்டும் மரியாதையும் அளித்தார்கள். சாலமோன் ஆட்சியின் முதற்பகுதியில் யேகோவாவின் நாமத்தை இஸ்ரவேலர் மிகவும் கனப்படுத்தினார்கள். மன்னனிடம் வெளிப்பட்ட ஞானமும் நீதியும் அவன் சேவித்த தேவனுடைய நற்குணங்களின் மேன்மையை சகல தேசங்களுக்கும் வெளிப்படுத்தின. சிறிது காலம் உலகத்தின் விளக்காக இஸ்ரவேல் தேசம் யேகோவாவின் மேன்மையை பறைசாற்றியது. அவன் ஆரம்பக்கால ஆட்சியின் உண்மையான மகிமை அவனுடைய ஈடு இணையற்ற ஞானத்திலோ ஐசுவரியத்திலோ ஒப்பயர்வற்ற அதிகாரத்திலோ புகழிலோ அல்ல. அவன் பரலோக ஈவுகளை புத்தியோடு
வருடங்கள் செல்லச் செல்ல சாலமோனின் புகழ் அதிகரித்தது. அவன் தன் ஆவியிலும் ஆத்துமாவிலும் பெலத்தின் மேல் பெலமடைந்து தான் பெற்ற ஆசீர்வாதங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் தேவநாமத்தை கனப்படுத்த முயன்றான். தன் அதிகாரமும் ஞானமும் அறிவும் ஏகோவாவின் தயவால் தனக்கு கிடைத்தவை என்பதும் ராஜாதி ராஜாவை பற்றிய அறிவை உலகிற்கு பகிர்ந்தளிக்கவே அந்த ஈவுகள் அருளப்பட்டன என்பதும் பிறருக்கு தெரிந்திருந்ததை விட அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இயற்கையை பற்றி அறிந்து கொள்வதில் சாலமோனுக்கு தனி ஆர்வம் இருந்தது. கல்வியில் ஒரு குறிப்பிட்ட பிரிவை மட்டும் கற்பதில் அவன் ஆராய்ச்சிகள் முடங்கிவிடவில்லை. உயிருள்ளதும் உயிரற்றதுமான சிருஷ்டிக்கப்பட்ட சகல காரியங்களையும் பற்றி கருத்தோடு கற்றுக்கொண்டதின் மூலம் தன்னுடைய சிருஷ்டிகரை பற்றிய தெளிவான அறிவை அவன் பெற்றுக்கொண்டான். தன் தேவனுடைய ஞானத்தை அவன் இயற்பியலில் கண்டான், விலங்கியலில் கண்டான், வேதியியலில் கண்டான், ஒவ்வொரு மரத்திலும் செடியிலும் பூவிலும் கண்டான். இவ்வாறு அவன் அதிகமாய் கற்க கற்க தேவனைப் பற்றிய அவனுடைய அறிவும் வளர்ந்தது. தேவன்மேல் அவன் வைத்திருந்த அன்பும் வளர்ந்தது.
சாலமோனுக்கு தேவன் தந்த ஞானம் அவன் எழுதின் நீதிமொழிகளிலும் துதியின் பாடல்களிலும் வெளிப்படுகின்றது. அதை பற்றி, அவன் 3000 நீதிமொழிகளைச் சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லீபனோனிலிருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்குமுள்ள மரமுதலிய தாவரங்களைக் குறித்தும், மிருகங்கள் பறவைகள் ஊறும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளைக் குறித்தும் வாக்கியங்களைச் சொன்னான் என்று சொல்கிறது வேதாகமம்.
முதலாம் ராஜாக்கள் 4:32-33. பரிசுத்த வாழ்விற்கும் பெரிய முயற்சிகளுக்கும் தேவையான பரமநியதிகள் யதிகள் சாலமோனின் நீதிமொழிகளில் உள்ளன. அவை தேவபக்திக்கு வழிநடத்தக்கூடியவை. நம் வாழ்வின் ஒவ்வொரு செயலையும் இவைதாம் கட்டுப்படுத்தி நடத்த வேண்டும். இந்த நியதிகளை சாலமோன் எங்கும் பரவச் செய்ததாலும், சகல துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரர் தேவனே என்பதை உணர்ந்திருந்த தாலுமே சாலமோனின் ஆரம்பகால ஆட்சியில் ஒழுக்கமேன்மை காணப்பட்டது, செல்வச் செழிப்பும் இருந்தது.
ஞானத்தைக் கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களைப் பார்க்கிலும் அது விலையேறப் பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள். அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றிக் கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் என்கிறான். நீதிமொழிகள் 3:13 முதல் 18 வரை. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழிகள் 4:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சங்கீதம் 111:10. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 8:13. மேற்கண்டவாறு சாலமோனே எழுதின இந்த ஞானமான வார்த்தைகளுக்கு அவன் பிற்காலங்களில் செவிகொடுத்திருப்பானால் எவ்வளவு நலமாயிருந்திருக்கும். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும் என்று நீதிமொழிகள் 15:7 அறிவித்தவன் அவன். தேசங்களை ஆளுபவர்களுக்கு நீங்கள் கொடுக்க விரும்பும் துதியை ராஜாதி ராஜாவுக்குச் செலுத்துங்கள் என்று பூமியின் ராஜாக்களுக்குப் போதித்தவனவன். அப்படிப்பட்ட அவன் தன் தேவனுக்கு மட்டுமே உரிய மகிமையை தன்னிலிருந்த அகந்தையாலும் மேட்டிமையாலும் தனது புரட்டுவாயால் தனக்கு எடுத்துக் கொள்ளாமல் இருந்திருப்பானானால் எவ்வளவு நலமாயிருந்திருக்கும்.